ஹை 2022 பட்ஜெட் லான்ச் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். அதாவது இந்த நிதியாண்டுக்கான 2022 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கவர்மெண்ட்லேருந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு பிளான் மாதிரி இந்த வருஷத்துக்கான பிளான். இதில் மக்கள்கிட்டேருந்து என்னென்ன அமௌண்ட்டெல்லாம் வாங்க போகிறோம், அதுக்கான திட்டங்கள் என்ன, அதை கவர்மெண்ட் என்னென்ன விதத்திலலாம் செலவு செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஆல்ரெடி மெயின் சிட்டிஸ் எல்லாம் இணைக்கிறதுக்கான ரயில்கள் இருந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை, சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து சென்னை, இந்த மாதிரி நிறைய முக்கியமான சிட்டிஸ் இணைக்கிறதுக்கான ரயில் ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்கு. இதில் புதுசாக 400 ரயில் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு சிட்டியிலிருந்து ஈஸியாக இன்னொரு சிட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ நம்மளுடைய எக்கனாமி அதன் மூலமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இயற்கை விவசாயம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இயற்கை விவசாயத்தில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போவும் ஹியூமன் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது களை எடுக்கிறதாகட்டும், மருந்து தெளிக்கிறதாகட்டும், என்ன பண்ணுறதா இருந்தாலுமே ஹியூமன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இயற்கை விவசாயம் வித் ட்ரோன் ஃபெசிலிட்டியோட கொடுக்கறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதாகட்டும், அதற்கான கமிட்டி வச்சு இயற்கை விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்கறது, இதற்கான ஆகிற செலவுகள் வந்து இந்த வருஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறது நதி இணைப்பு அப்படிங்கிறது. நமக்கு தெரியும் இந்தியாவில் வாட்டர் சோர்ஸ் நிறைய இடங்களில் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அது எல்லா இடங்களுக்கும் தாராளமாக கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த நதி இணைப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக எல்லா நேரங்கள்லையுமே எல்லா அரசியல்வாதிகள்னாலுமே பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு பிளான் உருவாக்குறதுக்குமான ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இந்த ஆண்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னா காவேரி, பெண்ணாறு, அப்புறம் நம்மளுக்கு தெரியும் காவேரி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான வாட்டர் சோர்ஸ், கோதாவரி, இது எல்லாத்தையுமே இந்த நதிகளை இணைக்கிறதுக்கான பிளானை வந்து இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக 44,000 கோடியில் திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ட்ரோன்ஸ் நிறையா கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக இயற்கை விவசாயம் இன்னும் மேம்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்டோட லாங்குவேஜ்க்கான கல்விகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் மொழி வழி கல்வியை வந்து இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கான பாடத்திட்டங்கள், அது எல்லாமே தொலைக்காட்சி மூலமாக நம்மளுக்கு தமிழ் மொழியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகிறது, இதற்காக உருவாக்கப்படுற திட்டங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ரொம்ப ஏழையாக இருக்க மக்கள்களுக்கு, அதாவது எக்கனாமிக்கலி கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் 48,000 கோடி ஒதுக்கீடு பண்ணி அவங்களுக்கான வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் கூட சொல்லலாம். அடுத்து வந்து 0.75 டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக இந்த COVID-19 டைமில் டிஜிட்டல் பேங்கிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லப்படுறது. இதற்கான இதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான யூனிட்ஸ் அதிகம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டிஜிட்டல் மயமாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் பார்க்கப்படும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து 5G டெக்னாலஜி. ஸோ 5G டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், இப்போ 4G டெக்னாலஜி போயிட்டுருக்கு, 5G வர்றதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5G டெக்னாலஜிக்கான ஏலம் இந்த வருஷம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஏலம், அதாவது ஆக்ஷன் நடக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து ஏர்டெல், ஜியோ இது மாதிரியான முக்கியமான நிறுவனங்கள் இதை 5G டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த வருஷம் அதை எதிர்பார்க்கலாம். அடுத்தது பாஸ்போர்ட்டில் இசிப் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸையும் இந்த வருஷம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட்டில் இப்போது ஜஸ்ட் ஃபோட்டோ அண்ட் தென் டீட்டெயில்ஸ் அபவுட் அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து சிப் இணைக்கிறது மூலமாக நீங்கள் வந்து நிறைய ஃபோர்ஜரியை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது பாஸ்போர்ட்டில் ஜஸ்ட் ஃபோட்டோவும் மாற்றினாலே போதும், ஈஸியாக வந்து ஃபோர்ஜரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே குறைக்கிற வகையில் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இசிப் இணைக்க போகிறாங்க. ஸோ அந்த இசிப் மூலமாக நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் நம்மளுடைய கரு வெளியே வந்து ஸ்கேன் பண்ணுற ஒரு கருவி, ஸோ இதெல்லாத்தையுமே வச்சு ஸ்கேன் பண்ணி அந்த சிப்பில் இணைச்சிருப்பாங்க. ஸோ வெனவையோ நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது அதை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ 4G பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைக்கப்படுதுன்னு சொல்லலாம். அடுத்தது எல்ஐசியோட ஷேர்ஸ் வந்து இந்த வருஷம் நிறையாவே விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான அதாவது கவர்மெண்ட்டோட ஷேர்ஸ், ஸோ இதெல்லாம் விற்கிறது மூலமாக வந்து இன்னமுமே நம்மளுடைய பட்ஜெட்டில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே 100,00,000 கோடி வந்து வட்டியே இல்லாமல் கடன் இந்த வருஷம் கொடுக்கப்படும் அப்படின்னும், அதன் மூலமாக மாநிலங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போகிறதாகட்டும் இல்லை முக்கியமாக வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்குறதாகட்டும் இது எல்லாத்தையுமே பாசிபிளாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த தடவை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கான வரியை பற்றி எந்த விதமான ஒரு அறிவிப்புகளும் விடப்படலை. அதாவது யூஸ்வலாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எவ்வளோ பர்சன்டேஜ் வரி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அடுத்தது இப்போ டிஜிட்டல் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து வளர்ந்துட்டு வர்றது, அதுக்கான இந்த வருஷத்துக்கான வட்டி விகிதம் 30% கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து 1% ட்ரான்சாக்ஷன் சார்ஜாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து 31% வந்து அவங்க கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறவங்க நான் இந்தியாவில் இருக்க நிறுவனங்களுக்கு அவங்க வரி செலுத்தணும் அப்படிங்கிறது இதோட ஒரு முக்கியமான 2020 வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில் முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து செப்பரேட்டான கிரிப்டோ கரன்சியை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அவங்களே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிரிப்டோ கரன்சியை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களை ட்ரீட் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கூட்டுறவு வங்கிகளுக்கான வரி வந்து 15% இருந்தது, இப்போது அது வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இது எல்லாமே ஒரு இது எல்லாமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் இன்னுமே நிதி பற்றாக்குறை அப்படின்னு இருந்துட்டு தான் இருந்தது. அந்த நிதி பற்றாக்குறை ஒரு 6.4% இந்த வருஷம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இறக்குமதி வரி ஒரு 5% போன வருஷத்துலேருந்து 5% குறைக்கும் அப்படின்னு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமாக ஒரு விஷயம் இந்த 2022 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனா நம்ம பார்த்த கிரிப்டோ கரன்சி 30% வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்தது எலக்ட்ரானிக் பொருட்களுக்கான அப்புறம் அது உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கான இறக்குமதி வரியை 7% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதுதான் வந்து 2022 டீட்டெயில்டான பட்ஜெட். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய கான்ட்ரிபியூசிஸ் முன்ன பின்ன போயிட்டுருக்கு. அதாவது இண்டிவிஜுவல் பர்சனுக்கான வரியை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னும், இது வந்து நார்மலான பர்சனுக்கு சராசரி மனுஷனுக்கு இந்தியாவில் இருக்கிற சராசரி மனுஷனுக்கு எந்த விதமான பாசிட்டிவிட்டியும் கொடுக்கல அப்படின்னும், இன்னமுமே பழைய பட்ஜெட்டை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னும், இதில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னும் பெருசாக யாருமே எதுவுமே விவாதிக்கலை. பட் ஆனால் பெரிய கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள் வந்து நம்மளுடைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து முன்வைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது.